الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات، فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج، وما تفعلوا من خير يعلمه الله، وتزودوا فإن خير الزاد التقوى، واتقون يا أولي الألباب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: من حج لله ولم يرفث ولم يفسق رجعك يوم ولدته أمه، أو كما قال النبي صلى الله عليه وسلم. அலவச்சார் உலாலனும் நிகர இல்லாத அன்புடையவனுமாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எங்கள் உயிரிலும் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும், அன்னாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கை முறையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபிஊத் தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரையிலும் அன்னாருடைய வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் பேரிலும் உண்டாவதா. புனிதம் நிறைந்த ஜுமாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லம் பள்ளி வாயிலில் இஃத்திகாஃபுடைய நியத்துடன் வீற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிநேகிதர்களே, சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் ஈருலக வாழ்க்கையின் வெற்றி, விமோசனம், ஈடேற்றம், நிம்மதிக்காக வேண்டி என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த ஏவப்பட்ட விடயங்களை முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும், என்னென்ன விடயங்களை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றானோ அந்த தடுக்கப்பட்ட விடயங்களை முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சிநேகிதர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையை ஒரு நியமத்தாக தந்திருக்கின்றான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை அருளப்பட்ட மனிதன் இந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே எண்ணி கொடுக்கப்பட்ட சில மூச்சுக்கள், எண்ணி கொடுக்கப்பட்ட சில வருடங்கள், காலங்கள், இதற்குள் யார் தன்னை பரிசுத்தப்படுத்தி இறுதி நாளை அல்லாஹ் விரும்பக்கூடிய நாளாக ஆக்கி அந்த அல்லாஹை பரிசுத்தவானாக சந்திக்கின்றானோ அவன் ஸ்ரீதேவியாகவும் அவனுடைய நிரந்தரமான தங்குமிடத்தை சொருக்கமாகவும் ஆக்கிக் கொள்கின்றான். அதே போல யார் இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காலத்தை, அது சில வினாடிகளாக இருந்தாலும் சரி, பல வருடங்களாக இருந்தாலும் சரி, யார் அந்த கொஞ்ச கால வாழ்க்கையை தன்னை பரிசுத்தப்படுத்துவதை தவற விட்டுவிட்டு அழுக்கடைந்த நிலைமையிலே பாவக்கரைகளுடன் அந்த அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ அவரை பரிசுத்தப்படுத்துவதற்கென்று அல்லாஹ் நரகத்தை தயாரித்து வைத்திருக்கின்றான். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்தை விதித்திருக்கின்றான். அதிலே சில ஏவல்கள், விலக்கல்கள், கடமைகள் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்துக் கொடுத்திருக்கின்றான். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, என்னென்ன இபாதத்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ அந்த இபாதத்துகள் ஒவ்வொன்றையும் நாம் செய்வதனால் எமக்கு இரண்டு விதமான பிரயோசனங்கள் கிடைக்கின்றன. அதில் ஒன்று, இந்த உலகத்திலேயே அதன் பிரயோஜனத்தை அல்லாஹ் தருகின்றான். யார் அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்று நடக்கின்றாரோ, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறைப்படி தன்னுடைய வாழ்க்கையாக்கிக் கொள்கின்றாரோ, அவருக்கு முதலில் அல்லாஹ் அதன் கூலியை சொருக்கமாக தயாரித்து அவனுடைய பொருத்தமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதன் பிரதிபலனாக அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை சந்தோஷமான, ஈடேற்றத்துக்குரிய வாழ்க்கையாக ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே அமல்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலில் அமல்களினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலேயும் பிரயோஜனத்தை கொடுக்கின்றான். இரண்டாவது மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்றான். மனிதனுடைய பரிசுத்தத்துக்காக வேண்டிய இபாதத்துகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எந்த இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும், அல்லாஹ் கடமையாக்கின பிரதான வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் அது மனிதனை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த மனிதனுடைய பரிசுத்த தன்மையை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, மனிதனை பாவத்தை விட்டும் அந்த நன்மைகள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றது, அதோடு அவனுடைய உள்ளத்தையும் அது சீராக்கிக் கொண்டிருக்கின்றது. உள்ரங்க நிலைமையையும் மனிதனுடைய உள்ளத்தையும் அது சீராக்கிக் கொள்கின்ற சீராக்கிக் கொண்டிருக்கின்றது. மனிதனுடைய கரைகளையும் அது தூரமாக்கிக் கொண்டிருக்கின்றது. பாவங்களை விட்டு மனிதன் தூரமாகின்றான். உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்றால், அல்லாஹ் கடமையாக்கின் ஒரு கடமை, யார் அந்த தொழுகையை பேணுதலாக தொழுது வருகின்றாரோ அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்க்கையை அவருக்கு லேசாக்குவான். அதே போன்று பாவங்களை விட்டும் அல்லாஹ் அவனை பரிசுத்தப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு நேர தொழுகைகள் அதற்கு மத்தியிலே நடக்கக்கூடிய தவறுகளுக்கு குற்ற பரிகாரமாக இருக்கின்றது. ஃபஜ்ரை தொழுகின்றான் மனிதன், அதற்கிடையிலே அவன் தெரியாமல் தவறுகள் நடக்கின்றது. மனிதன் என்ற வகையிலே லுஹருடைய நேரமாகின்றது. ஒரு மலக்கு அறிவிக்கின்றார், உங்களுடைய பாவங்களினால் எந்த நரகத்தை நெருப்பாக நீங்கள் மூட்டியிருக்கின்றீர்களோ அந்த நரக நெருப்பை அழைப்பதற்காக வேண்டி தயாராகுங்கள், துஹருக்காக வேண்டி தயாராகுங்கள் என்பதாக அறிவிப்பு கிடைக்கின்றது. யார் சரியான முறையிலே துஹரை தொழுகின்றாரோ, ஃபஜ்ருக்கும் துஹருக்கும் இடையிலே நடந்த பாவங்களை அந்த துஹருடைய தொழுகை மன்னித்து விடுகின்றது, அவனை பரிசுத்தவராக ஆக்கி விடுகின்றது. இவ்வாறு ஒவ்வொரு தொழுகைக்கு மத்தியிலேயும் நடந்த பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அதை விட்டு மனிதனை பரிசுத்தப்படுத்தக்கூடியவைகளாக தொழுகைகள் இருக்கின்றன. அவ்வாறே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, தொழுகை மனிதனுடைய உள்ரங்கத்தையும் சீராக்கின்றது. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த தொழுகையினுடைய விதத்திலே, யார் சரியான முறையிலே தொழுகின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான அருவறுப்புக்குரிய செயல்களையும் பாவமான செயல்களையும் விட்டும் இவனை அது பரிசுத்தப்படுத்தும். அருவறுப்பான செயல்கள், உள்ளத்திலே வரக்கூடிய மோசமான சிந்தனைகளையும் அந்த தொழுகை சீராக்கும். அதே போன்று அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய அனானிய நான் என்ற அகந்தை, நான் தான் அனைத்தும், என்னுடைய பதவி, என்னுடைய பட்டம், என்னுடைய பணம், என்னுடைய கௌரவம் என்று தலையிட இருக்கின்றதே ஒரு பாரம், அதையும் இல்லாமலாக்கின்றது அல்லாஹ்வின் கட்டளை என்பதாக ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரத்திலே பல தடவைகள் உயர்வான அந்த தலையை, எல்லா சிந்தனைகளும் வரக்கூடிய அந்த தலையை, மனிதனுடைய உடம்பிலே மிகவும் பிரதானமான பகுதியை மிகவும் தாழ்ந்த இடத்திலே வைத்து, யா அல்லாஹ், நீ ரப்பு, நான் உன்னுடைய அடிமை, நான் படித்திருந்தாலும் சரி, எனக்கு எந்த பெரிய பதவி இருந்தாலும் சரி, மக்கள் என்னை மதித்தாலும் சரி, உனக்கு முன்னால் நான் ஒரு அடிமை, அதை நான் நிரூபிக்கிறேன் என்று மனிதனுடைய உள்ளத்திலே எழக்கூடிய மோசமான சிந்தனைகளையும் அது சுத்தப்படுத்துகின்றது. அதே போன்று ஜமாத்துடைய தொழுகையிலே தோளோடு தோல் ஒவ்வொருவராக நிற்கிறார். படித்தவர் பாமரர் என்ற எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லாவின் கட்டளை, ரசூலுல்லாவின் முறையா, நான் தயாராகின்றேன், நான் பெரியவன் அல்ல என்ற சிந்தனையும் அது இல்லாமலாக்கின்றது. அதே போன்று அல்லாவினால் கடமையாக்கப்பட்ட நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்றால், நோன்பு ரமலானுடைய மாதம் வருகின்றது. எல்லோரும் நோன்பு நோட்பது கடமையாக இருக்கின்றது. இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பதினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களை மன்னிக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் சும்மன் தலக வலம் யுஃபர் லா, பாவங்களுக்கு மன்னிப்பு பெறாத நிலைமையிலே ரமலான் அவரை விட்டும் சென்று விடுகின்றதோ அவன் நாசமாகிவிட்டான், அவன் கை சேதத்துக்குரியவென்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ரமலான் என்ற நோன்பின் மூலமாக மனிதன் பாவத்தை விட்டும் சுத்தம் அடைகின்றான். உலகத்திலேயும் லாபம் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஃபிஹு, நோன்பு நோற்று கொள்ளுங்கள், உடல் ஆரோக்கியத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போன்று நோன்பு நோட்பதனால் ஏழைகளுடைய ஒரு சிந்தனை வருகின்றது. பசித்தவர்களுடைய பசியின் எவ்வளவு கொடூரம் என்பதையும் அறிகின்றான். இவருடைய உள்ளத்திலே ஒரு சுத்தம் உண்டாகின்றது. ஜகாத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, ஜகாத்தும் மனிதனுடைய பொருளை வளர்க்கின்றது. யார் ஜகாத்தை கொடுக்கின்றாரோ அவருடைய பொருளை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அந்த பொருள் பரிசுத்தமாக்கப்படுகின்றது. அவர் கொடுத்த ஜகாத்தாக வெளியாக்கினதன் பின்னால் எஞ்சியிருக்கக்கூடிய அந்த பணம் பொருள் இருக்கின்றது, அது பரிசுத்தமான பொருளாக இருக்கின்றது. கொடுத்தவரும் பரிசுத்தமானவராக மாறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்லக்கூடிய நேரத்திலே, குத் மின் அம்வாலிஹிம் சதகதன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா. நபியே, ஜகாத் கொடுக்க தகுதியானவர்களிடத்திலிருந்து ஜகாத்தை எடுங்கள். எவ்வாறான ஜகாத்? அவருடைய பணத்தையும் அவர்களையும் சுத்தப்படுத்தும். அவர்களையும் சுத்தமாக்கும், அவருடைய பணத்தையும் சுத்தமாக்கும். ஜகாத்தாக ஒருத்தர் கொடுக்கின்றார், அது பணத்துக்கு பாதுகாப்பு, எஞ்சியிருக்கக்கூடிய பணம் வளர்வதற்கு காரணமாக இருக்கின்றது, அதை சுத்தப்படுத்துகின்றது, பாவத்தை விட்டும் இவனை சுத்தப்படுத்துகின்றது. அதை போன்று அந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் அது சுத்தம் உண்டாகின்றது. பெரும்பாலும் அல்லாவின் பயமில்லாத, ஈமான் இல்லாத ஒரு பணக்காரர், என்னை போன்று அடுத்தவர்களும் பணக்காரர்களாக வேண்டும் என்ற சிந்தனை இருக்காது. அல்லாவின் அச்சம் இல்லாத, ஹதரத் ரசூலுல்லாவின் அன்பில்லாத, ஈமான் இல்லாத ஒரு பணக்காரருடைய உள்ளத்திலே நான் மட்டும்தான் பணக்காரனாக மாற வேண்டும். இன்று எனக்கு மேலால் எத்தனை பேர் பணக்காரர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை தாண்டி நான் தான் ஆகப்பெரிய பணக்காரனாக, கோடீஸ்வரனாக வேண்டும் என்ற சிந்தனை தான் இருக்கும். யாரும் என்னை விட மேலே செல்லக்கூடாது, எனக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்கள் என்றும் எனக்கு கீழால் தான் இருக்க வேண்டும். எனக்கு கீழால் என்னுடைய கடையிலோ எங்கேயோ வேலை செய்யக்கூடியவன், எனக்கு கீழால் மௌத்து வரைக்கும் எனக்கு கீழால் பணிவிடை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டுமே தவிர, இவன் நாளை என்னை போன்று ஆக வேண்டும் என்ற சிந்தனை இருக்காது. ஆனால் ஜகாத்தாக கொடுக்கக்கூடியவருடைய உள்ளத்திலே, இன்று என்னிடத்திலே இருந்து எடுக்கக்கூடிய ஜகாத் வாங்கக்கூடிய மனிதர் இருக்கின்றாரே, நாளை என்னை போன்று ஜகாத் கொடுக்கக்கூடியவராக மாற வேண்டும் என்ற சிந்தனை இருக்கவே. இந்த சிந்தனையிலே யார் ஜகாத் கொடுப்பாரோ, இந்த சிந்தனையிலே ஜகாத் கொடுக்கக்கூடியவர்கள் பெருகுவார்கள் என்றால், இந்த சிந்தனையிலே முறையாக ஜகாத் கொடுக்கப்படும் என்றால், முஸ்லிம்களிலே ஏழைகள் இருக்க மாட்டார்கள். இன்று ஏழைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றார்கள், மிஸ்கின்கள் கூடிக்கொண்டே போகின்றார்கள். ஜகாத் கொடுக்கக்கூடிய மாதம் பிச்சை எடுக்கக்கூடிய மாதமாக மாறிவிடுகின்றது என்றால், கொடுக்கக்கூடிய சிந்தனை இன்னும் பிச்சைக்காரர்கள் வாங்கிக் கொண்டு தான் இருக்க வேண்டும். கொடுக்கக்கூடியவருடைய உள்ளத்திலே நான் கொடுத்து விட்டேன், என்னிடத்திலிருந்து எடுத்தானே, இவன் என்னை கண்டால் தனை குனிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருக்கின்றதா? இவர் ஜகாத் கொடுக்கவில்லை. அவருடைய பணமாக இருக்கலாம், அவர் சம்பாதித்ததாக இருக்கலாம், அவருடைய பேரிலே அக்கவுண்டிலே இருக்கலாம், ஆனால் இவருடைய வருடம் பூர்த்தியாகின்றதா? அவர் விரும்பியோ விரும்பவில்லையோ அது அவருடைய சொத்திலிருந்து இல்லாமலாகின்றது, அது ஏழைகளுடைய சொத்தாக மாறுகின்றது. அவர் அதை வெளியாக்குவது கடமையாக மாறுகின்றது. அதை வெளியாக்காமல் தகுதியானவர் திருடினாலும் அது அவர் குற்றவாளி இல்லை என்பதாகவும் ஃபுகஹாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். திருடுவதற்காக வேண்டி சொல்லவில்லை, அது அவருடைய சொத்தே அல்ல. ஒருவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது தன்னுடைய சொத்தில்லை, கொடுப்பதால் எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஒருவர் கடன்காரன் என்பதாக வந்து கேட்கின்றார், எனக்கு பல கடன் இருக்கின்றது, நான் கஷ்டவாளியாக இருக்கின்றேன், நான் நோயாளியாக இருக்கின்றேன், எனக்கு இந்த கஷ்டம் இருக்கின்றது என்பதாக கஷ்டத்தை சொல்லி கேட்கின்றார். ஜகாத் எடுப்பதற்கு தகுதியானவன் என்பதாக அறிந்து கொடுக்கின்றார். எடுத்தவர் அதை செய்யவில்லை என்றாலும் கொடுத்தவருக்கு தட்டி கேட்க முடியாது. இது ஜகாத் உள்ளத்திலே உண்டாகக்கூடிய பரிசுத்த தன்மை. இவர் ஜகாத்துடைய பணத்தால் ஸ்ரீவில் வாங்கி கொடுத்து புஸ்தகத்தை இவருக்கு வச்சு கொடுத்ததுக்கு இயலாது. அது ஜகாத்தாக கணிக்கப்படுறதில்லை. ஜகாத்தாக வெளியாக்குறாரா? இவருடைய சொத்தே அல்ல. அவரிடத்திலே கேட்கவே முடியாது, என்ன செய்தாய், கடனை அடைத்தாயா, நான் குமர காரியத்துக்காக வேண்டிதானே தந்தேன், நீ வீணாக அதை செலவழித்தாயே, கேட்கும் உரிமை கிடையாது இவருடைய பணமாக இருந்தாலும். இது மனிதனுடைய உள்ளத்திலே பரிசுத்த தன்மையை உண்டாக்குகின்றது, அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய பொறாமையை இல்லாமலாக்கின்றது. ஏன், நான் கொடுத்து நாளை எனக்கு தரக்கூடிய நிலைமையிலேவர் ஆகலாம், நான் கொடுக்கின்றேன், எனக்கு முன்னால் இந்த பணத்தை வைத்து இவர் கடை துறக்கலாம். சில நேரம் என்னை விட தாண்டி செல்லக்கூடிய ஒரு பணக்காரராக இவர் மாறலாம், ஆனால் அந்த சிந்தனையை சிந்திக்காமல் கொடுக்கின்றாரே, இதுதான் ஜகாத் உண்டாக்கக்கூடிய உள்ளத்தின் பரிசுத்தம். அதே போல் மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜு என்று சொல்லக்கூடிய கடைசி கடமை இருக்கின்றது, இதுவும் மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்றது. யார் ஹஜ்ஜு செய்வாரோ உலகத்தினுடைய ஆதாயம் என்ன, அவருக்கு ஏழ்மையை அல்லாஹ் உண்டாக்க மாட்டார், அவர் ஏழையாக மரணிக்க மாட்டார். இது உலகத்திலே கிடைக்கக்கூடிய லாபம். அதே போல் யார் சீரான முறையிலே ஹஜ்ஜை செய்கின்றாரோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜலில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்கிறாரோ, நிபந்தனை அல்லாவுக்காக வேண்டியாக இருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் ஹஜ் செய்து விட்டார்கள், எல்லோரும் ஹாஜியார் என்ற பெயரை சுமந்து திரிகின்றார்கள், எல்லோருடைய பேருக்கு முன்னாலும் ஹாஜியார் என்ற பட்டம் இருக்கின்றது, என்னுடைய பேருக்கு முன்னால் அந்த பட்டம் கிடைக்கவில்லையே, அந்த டிகிரி கிடைக்கவில்லையே என்று ஒருவருக்கு சிந்தனை வருகின்றது, அவர் அல்லாவுக்காக ஹஜ் செய்ய மாட்டார். ஒருவர் பள்ளி நிர்வாகியாக ஆக வேண்டும், ஹாஜியார் என்ற பட்டம் இருந்தால் தான் எனக்கு நிர்வாகி ஆகலாம் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்கின்றார். பலரும் என்னை பார்த்து ஹாஜி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றாரா? மேலான சிநேகிதர்களே சகோதரர்களே, இவர் அல்லாஹுக்காக வேண்டி செல்லவில்லை, இவர் அல்லாஹுக்காக வேண்டி செல்லவில்லை. மன் ஹஜ்ஜலில்லா, யார் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ் செய்கின்றாரோ, உள்ளத்திலே சிந்தனை வர வேண்டும், நான் செய்யக்கூடிய கடமை அல்லாஹுக்காக வேண்டி, அல்லது என்னிடத்திலே பல சொத்துக்கள் இருக்கின்றன, நான் ஹஜ் செய்யாமல் மரணித்தால் எத்தனை பேர் என்னை பற்றி குறை சொல்லுவார்கள், எத்தனை பேர் என்னை உதாரணமாக எடுப்பார்கள், இந்த மனிதர் ஹஜ் செய்யவில்லையே, ஹஜ் செய்யாமல் மௌத்தாகினாரே என்று பலர் சொல்வார்களே என்பதற்காக வேண்டி ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு செல்கின்றாரா? இவர் அடுத்தவர்களுக்காக வேண்டி முகத்தூதிக்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் முதல் நிபந்தனை, அல்லாஹ் எனக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றான், எவ்வாறு தொழுகையை கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, நோன்பு பிரிப்பதை கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, வசதி இருக்கின்றதா ஜகாத் கொடுப்பதை கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, இதோ எனக்கு வசதி வந்துவிட்டது, நான் ஹஜ்ஜுக்கு போவது கடமை. ஃபுகஹாக்கள் எழுதுகின்றார்கள், ஒருவரிடத்திலே ஹஜ் செய்யக்கூடிய பணம் இருக்கின்றது, ஹஜ் செய்யக்கூடிய பணம் இருக்கின்றது, ஆனால் இவர் சேகரித்தது திருமணத்துக்காக, திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பணத்தை சேகரித்தார், அந்த பணத்தின் தொகையோ ஹஜ் நிறைவேற்றுவதற்கு முடிவான பணமாக இருக்கின்றது. இவர் ஹஜ் செய்வதா திருமணம் முடிப்பதா என்றால் ஃபுகஹாக்கள் சொல்கின்றார்கள், ஹஜ் செய்வது இவருக்கு கடமை. அவர்களை இரண்டு பங்காக பிரிக்கின்றார்கள், ஒருவர் நான் உடனடியாக திருமணம் செய்யவில்லை, ஹஜ்ஜுக்கு இந்த பணத்தினால் போய்விட்டால் நான் தினாவிலே ஈடுபட்டு விட வேண்டிய ஒரு பயம் எனக்கு இருக்கின்றது, என்னை பாதுகாக்க முடியாத நிர்பந்தத்திலே நான் இருக்கின்றேன் என்று இருக்குமாறு இருப்பார் என்றால் அவருக்கு ஹஜ் கடமைதான், ஆனால் அவசரமாக திருமணம் முடித்துக் கொள்வது சிறந்தது. அல்லது நான் திருமணம் முடிக்கவில்லை, அவசரமாக திருமணம் முடித்துக் கொள்ளாமல் இருந்தாலும் என்னை பாதுகாக்கலாம் என்று யாருக்கு உறுதியிருக்கின்றதோ அவர் அவசரமாக ஹஜ்ஜுக்கு போவது அவருக்கு கடமையாக இருக்கின்றது. எவ்வாறு இருந்தாலும் கடமை மாறிவிடவில்லை, கடமை இல்லாமல் போய்விடவில்லை. அந்த பணத்தை செலவழித்து ஹஜ் அவர் திருமணத்தை முடிக்கின்றார், வேறு விடயங்களிலே செலவழித்து விடுகின்றார், பின்னர் அவர் ஏழையாகிவிட்டால் ஹஜ்ஜு கடமையானவராகத்தான் இவர் மௌத்தாகுவார். எனவே மேலான சிநேகிதர்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஹஜ் செய்வதற்கு சக்தி பெற்றிருந்தும் ஹஜ் செய்யவில்லையோ அவர் யஹூதியாக நசரானியாக மௌத்தாகட்டும். ஹஜ்ஜு கடமையான நிலைமையிலேயே ஒருத்தர் மரணிக்கிறார், அவருக்கு மௌத்து வருகின்றது என்றால் அவர் அவர் யஹூதியாக மரணிக்கட்டும் அல்லது நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ் செய்வதற்கு வசதி வருகின்றதா, உடனடியாக செய்ய வேண்டுமா வேண்டாமா என்றால் ஃபுகஹாக்கள் சொல்கின்றார்கள், உடனடியாக செய்வது கடமை இல்லை, மௌத்துக்கு முன்னால் செய்துதான் ஆக வேண்டும். உடனடியாக செய்யும் கடமை அவருக்கு இல்லை. உதாரணத்துக்கு முஹருடைய தொழுகை 12 மணிக்கு அதான் சொல்லப்படுகின்றது, 12 மணிக்கு அதான் சொல்லப்படுகின்றது, இவர் ஜமாத்துடன் தொழுவதுதான் சிறந்தது. ஒருத்தர் ஜமாத்துடன் தொழவில்லை, 2 மணி ஆகின்றது, இன்னும் அவர் தொழுகையை நிறைவேற்றவில்லை, இவர் குற்றவாளி அல்ல, இவர் ஒரு பாவி அல்ல, ஜமாத்தை விட்ட தவறிருக்குமே தவிர தொழுகையை கலாவாக்கின பாவியாக பார்க்கப்பட மாட்டார். ஏன், இன்னும் 3 மணி வரையிலே நேரம் இருக்கின்றது. ஆனால் 2 மணி தாண்டுகின்றது, 2:30 ஆகுது, இவருடைய ரூஹ் பிரிந்து விடுகின்றது, தொழ முடியாதவராக மௌத்தாகின்றாரா? தொழுகையை கலாவாக்கின பெரும்பாவியாக இவர் மரணிக்கின்றார். ஏன், வசதி இருந்தது, தொழக்கூடிய நேரம் கிடைத்தது, துஹருடைய தொழுகையை கிட்டத்தட்ட 2 மணித்தியாரம் 2:30 மணித்தியாரம் கிடைத்தும் தொழவில்லை, இவர் தொழ முடியாத பாவியாக மரணிக்கின்றார். அதே போன்று ஹஜ் செய்வதற்கு வசதி வருகின்றதா, அவருக்கு மௌத்து வரைக்கும் ஹஜ் செய்யலாம், ஆனால் வசதி இல்லாமல் போகின்றது, ஏழையாக மாறுகின்றார், அல்லது அடுத்த வருடம் ஹஜ்ஜுக்கு முன்னால் இவர் மௌத்தாகி விடுகின்றாரா, இவர் ஹஜ்ஜை பாலாக்கின குற்றவாளியாக மரணிக்கின்றார். இவ்வாறானவர்கள் யஹூதியாக நஸ்ரானியாக மரணித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கைக்காக. எனவே ஹஜ் என்பது ஒரு கடமை, இதை நான் ஏன் செய்கின்றேன், என்னுடைய ரப்பின் பொருத்தத்துக்காக வேண்டி செய்கின்றேன், மக்களை என்னை ஹாஜியார் என்று அழைக்கட்டும் அழைக்காமல் இருக்கட்டும், முதலாவது மன் ஹஜ்ஜலில்லா, அல்லாஹ்வுக்காகவே நீ ஹஜ் செய்கின்றார். வலம் யர்ஃபுத் வலம் யஃப்ஸுக், அந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலே ஹஜ்ஜுக்காகவே நீ நியத்து வைத்ததிலிருந்து, இஹ்ராமிலிருந்து ஹஜ்ஜு முடித்து வரும் வரையிலே, வாழ்க்கை மூத்து வரையிலே அவர் பாவமான காரியங்கள், மோசமான வார்த்தைகளை பேசாமல் இருக்கவே, மானக்கேடான வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், ஏசக்கூடிய வார்த்தைகள், வெட்கத்திற்குரிய வார்த்தைகளை பேசக்கூடாது, பாவத்துக்குரிய விடயங்களிலே அவர் ஈடுபடக்கூடாது. இவ்வாறான முறையிலே ஹஜ்ஜை பாதுகாத்து வருகின்றாரா? அவர் திரும்பக்கூடிய நிலைமையிலே ஹாஜியார் என்ற பெயரை கொண்டு திரும்பினாலும் இல்லாவிட்டாலும் அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று திரும்புகின்றார் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, அன்று பிறந்த பாலகன் என்றால் என்ன? அன்று பிறந்த பாலகன் என்றால் என்ன? தாடியுடன் போகின்றார், திரும்பி வரக்கூடிய நேரத்திலே தாடியை காணவில்லை, அன்று பிறந்த பாலகனை போன்று வருகின்றார் என்பதா கருத்து? ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்துல மீசை இல்ல, தாடி இல்ல, இவரும் ஹஜ்ஜிக்கு போய் வரக்கூடிய நேரத்துல மீசையும் காணல, தாடியையும் காணல, இவ்வாறு வருவதா? ரஜா கயௌம வலதத்து உம்முஹு, அன்று அவருடைய தாய் பெற்றெடுத்தால் எவ்வாறு இருப்பார்? அவருடைய உள்ளத்திலே யாரை பற்றியும் கோபம் இருக்காது. இன்று ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது, இன்று ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது என்றால் அந்த குழந்தையுடைய உள்ளத்திலே எத்தனை பேரை பற்றி கோபம் இருக்கும், எத்தனை பேர்களை பற்றி அவருடைய உள்ளத்திலே வஞ்சகம் இருக்கும், எத்தனை பேர்களுடன் அந்த குழந்தை பொறாமைப்பட்டதாக இருக்கும், அல்லது எத்தனை பேர் அந்த குழந்தையுடன் பொறாமைப்பட்டிருக்கும் இருப்பார்கள், எத்தனை பேர் அந்த குழந்தையுடன் கோபம் வைத்திருப்பார்கள், எத்தனை பேர் அந்த குழந்தையுடன் பகைமை வைத்திருப்பார்கள், இல்லவே இல்லையே. எல்லோரும் அந்த குழந்தையை விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள். அந்த குழந்தையுடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கும், அந்த குழந்தை எந்த பாவமும் செய்யாதவராக இருப்பார், அந்த குழந்தை ஒரு பரிசுத்தமான குழந்தையாக இருக்கும். இதே போன்றுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாவ காரியங்களை விட்டுவிட்டு எந்த தவறிலும் ஈடுபடாமல் ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஒருத்தர் வருகின்றாரா, இவர் அன்று பிறந்த பாலகனை போன்று பரிசுத்தமான உள்ளத்துடன் எல்லோரையும் மன்னித்தவராக வருகின்றார். அவர் எதிர்பார்த்து போவது என்ன? என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட வேண்டும், அதனால் மன்னிப்பு கேட்கிறார். பல இடத்திலும் போகின்றார், ஏதாவது தவறு செய்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்னிப்பும் கேட்கின்றார். அதே போன்று இவரும் அடுத்தவர்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அவர்கள் மறந்து விடட்டும், மன்னித்தும் விட வேண்டும், செய்தவர்களுடைய குற்றத்தை மறந்தும் விட வேண்டும். ஏன்? அலா துஹிப்பூன அய்யஃபிர அல்லாஹு லக்கும், இவ்வாறு செய்வதனால் அல்லாஹ்வும் அவர்களை மன்னித்து விடுவதை அவர்கள் ஆசைப்படவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்க. எனவே ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போகின்றாரா, பாவ மன்னிப்பு கேட்கின்றாரா, அவர் எல்லோரையும் மறந்து விட வேண்டும், எல்லோரையும் மன்னித்து விட வேண்டும். மறந்து விட வேண்டும் என்றால் ஹஜ்ஜுக்கு போய் வந்ததன் பின்னால் இப்பொழுது நான் ஹாஜியார், என்னுடன் பழகினவர்கள் ஹாஜி இல்ல, இவர்களுடன் பழகக்கூடாது, அது இல்ல, செய்த தவறுகள் அனைத்தையும் மறந்து விட வேண்டும். இவர் ஒரு பரிசுத்தவானாக திரும்புகின்றார். ஆனால் மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு போய் வருகின்றார், அங்க மக்காவிலே போ எத்தனையோ தவறுகள், அந்த ஹஜ்ஜை பாலாக்கின நிலைமையிலே சைத்தான் அங்கே இவர்களை வாங்கி விடுகின்றான். என்னென்ன வார்த்தைகள் பேசக்கூடாதோ அனைத்தையும் பேசி முடித்து விடுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய கடமையை சொல்லக்கூடிய நேரத்திலே அல் ஹஜ் அஸ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் என்று சொல்லக்கூடியது குறிப்பிட்ட ஒரு காலத்திலே செய்யக்கூடிய அமலாக இருக்கின்றது. ஃபமன் ஃபர்த ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபத வலா ஃபுஸூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், யார் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து விட்டாரோ, இஹ்ராமை அணிந்தாரோ, யார் நியத்து வைத்து விட்டாரோ, அவர் மோசமான வார்த்தைகளை பேச வேண்டாம், பேசக்கூடாது, பாவத்திலே ஈடுபடக்கூடாது. பாவமான வார்த்தைகள் மக்களுடைய உள்ளங்கள் நோகக்கூடிய விதத்திலே மக்களுக்கு ஏசுவது, மக்களை பத்தி புறம் பேசுவது, வெக்கக்கேடான வார்த்தைகளை பேசுவதும் கூடாது. பலாச்சிதால், அதே போன்ற சண்டை சச்சரவும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். ஆனால் மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, பலர்கள் கஷ்டப்பட்டு தான் சம்பாதித்த பணத்தினால் ஹஜ்ஜுக்காக வேண்டி பல வருடங்கள் எதிர்பார்த்து ஹஜ்ஜுக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான், அந்த புனிதமான இடத்துக்கு அல்லாஹ் அவர்களை அழைக்கின்றான். அந்த இடத்துக்கு போயும் மக்களுடைய வார்த்தையில என்ன இருக்கின்றது?
என்ன வார்த்தைகளை சொல்கின்றார்கள், அல்லது அந்த புனிதமான இடத்துக்கு அல்லாஹ் என்னை அழைக்க போகின்றானே, அதற்குரிய வசதி அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றானே, நான் அந்த புனிதமான இடத்துக்கு செல்ல போகின்றேனே என்பதாக முடிவு செய்தவர் எதை எதிர்பார்க்கின்றார். எந்த டிராவல்ஸ்ல போனா நல்ல பெசிலிட்டிஸ் இருக்கும், ரூம் பெசிலிட்டிஸ் எவ்வா இருக்கும், சாப்பாடு பொஃபேயா, எப்படி பெசிலிட்டிஸ் இருக்கின்றது என்று வந்தவர்களிடத்தில் அதைத்தான் கேட்கின்றார். அந்த இடத்துக்கு தான் போகின்றார்கள். எதிர்பார்ப்பா ரூம் எவ்வாறு இருக்கும், அட மெத்தைகள் எவ்வாறு இருக்கும், எப்படியாப்பட்ட ஹோட்டலில் தங்குவக்கூடிய வசதிகள் கிடைக்கும். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, இதற்கா அல்லாஹ் எங்களை அழைக்கின்றான். ஹோட்டலிலே தங்க வேண்டுமா, வேண்டிய இடத்திலே இருக்கின்றது, மக்காவுக்கா போக வேண்டும். சாப்பாடு தானே முழு உலகத்திலும் இருக்கின்றது, அதுக்கு மக்காவுக்கு போயா சாப்பிட வேண்டும். புனிதமான இடத்துக்கு செல்லக்கூடிய நேரத்திலே வேளாண் சிநேகிதர்களே, சகோதரர்களே, அதைத்தான் எதிர்பார்க்கின்றார்கள். எதிர்பார்த்து விசாரித்து பல இடத்திலும் விசாரிக்கின்றார்கள். பெரிய மேலெண்ணத்துடன் போகின்றார்கள். என்ன, பல தவாக்கள், பல குர்ஆன்கள் ஓத வேண்டும் என்பதா, அழகான ரூம் கிடைக்க வேண்டும், நல்ல சாப்பாடு கிடைக்க வேண்டும், உள்ளத்துக்கு விருப்பமான சாப்பாடு நேரத்துக்கு நேரம் சரியாக கிடைக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்து செல்கின்றார்கள். ஏதோ முன்பின்னாகின்றது, அல்லது அந்த டிராவல்ஸிலே உள்ளவர்கள் மோசடி தான் செய்கின்றார்கள். மேலான சிநேகிதர்களே, வீணான வம்புகளும் பிரச்சனைகளும் வாய்த்தக்கங்களும், அவர்களை பற்றி குறை சொல்லுவதும், அவர்களுக்கு ஏசுவதும், அங்கே பிரச்சனைப்படுவதும், மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, அவர்கள் சரியாக செய்கின்றார்கள் என்பதை சொல்ல வரவில்லை. அவர்கள் சரியாக செய்யட்டும், தவறாக செய்யட்டும், வாக்கு மீறட்டும், நல்ல இடம் தருவேன் என்பதாக சொல்லியிருக்கலாம், நல்ல சாப்பாடு தருவோம் என்பதாக சொல்லியிருக்கலாம், சொல்லி வாக்கு மீறலாம், அது அவர்கள் செய்யக்கூடிய குற்றம். பலர்கள் அவ்வாறு செய்யத்தான் செய்கின்றார்கள். எல்லாம் இப்பொழுது உலக லாபத்துக்காகவே செய்யப்படுகின்றது. நலவுகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் மக்களிடத்திலிருந்து பறிக்க வேண்டும் என்பதற்காகவே செய்யப்படுகின்றது. பலருடைய சிந்தனை பலவாறு இருக்கலாம், ஆனால் நாம் அதற்கு ஆளாக கூடாது. எனக்கு கிடைத்தது ஹஜ்ஜுடைய பாக்கியம், எனக்கு கிடைத்தது அல்லாவின் வீட்டை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம். பலர், பல கோடீஸ்வரர்கள் அந்த அல்லாவின் மாளிகையை காணாமல் மௌத்தாகிவிட்டார்கள். அல்லாவின் மாளிகையை காணாமல் எத்தனையோ போய் மௌத்தாகிவிட்டார்களே. அந்த பாக்கியம் கிடைக்காத வசதி பெற்றவர்கள் போகவில்லையே, ஏதோ என்னை அல்லாஹ் அழைக்கின்றானே என்ற சிந்தனை தான் இருக்க வேண்டுமே தவிர, சாப்பாட்டிலே உப்பு இல்ல, பாத்ரூம்ல தண்ணி நிறைஞ்சிக்குது, படுக்கிறதுக்கு வசதி இல்ல, ஏசி வேலை செய்யல, ஃபேன் சுத்ததில்லை என்பதற்காக வேண்டி மேலான சிநேகிதர்களே பிரச்சனைப்படுறதா, அதற்காக வேண்டி சண்டை பிடிக்கிறதா, அதற்காக வேண்டி மோசமான வார்த்தைகளை பாவிப்பதா? அவர்கள் தவறு செய்யலாம், அதற்குரிய குற்றத்துக்குரிய தண்டனை அல்லாஹ் பலமடங்காக கொடுப்பான். அல்லாஹ்வின் விருந்தாளிகள் அல்லாஹ்வின் வீட்டை தரிசிக்க வந்திருக்கின்றார்கள், அவர்களுக்கு வாக்குறுதி அளித்து அவர்களுடைய பணத்தை பறித்து மோசடி செய்தவன் எவ்வளவு பெரிய குற்றவாளி என்பதாக சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய குற்றவாளியாக இருப்பான். அதை நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்குரிய சரியான தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான். உலகத்தில் கொடுக்காவிட்டாலும் மௌத்துக்கு பின்னால் பல மடங்காக அல்லாஹ் கொடுப்பான். ஏன் நான் என்னுடைய ஹஜ்ஜை வீணாக்கிக் கொள்ள வேண்டும், ஏன் நான் என்னுடைய உம்ராவை வீணாக்கிக் கொள்ள வேண்டும், நான் ஒரு கடமையை நிறைவேற்ற போயிருக்கின்றேனே, அல்லாஹ் அதற்கு கூலி தர வேண்டுமே, அல்லாஹ்வே சொல்லிவிட்டான இந்த இடத்திலே பிரச்சனைகள் வரும், வாய்த்தக்கத்திலே ஈடுபடாதீர்கள், தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகிக்காதீர்கள். மேலான சிநேகிதர்களே, அந்த பூமி எவ்வளவு மதிப்பான பூமி. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வயிற்றிலே கல்லை கெட்டிக்கொண்டு அலைந்த பூமி அல்லவா அது, சஹாபாக்கள் உண்ண உணவில்லாமல் விழுந்த பூமி அல்லவா அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துவார்கள், பல தப்புகளிலே சஹாபாக்கள் சப் கணக்கிலே மயங்கி விழுந்திருப்பார்கள், திண்டு மிஞ்சி விழல்ல. மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, பசியின் கொடுமையால் விழுந்தார்கள். ஒரு சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேலான பூமியிலே உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் கால் வீங்க வீங்க நின்று தொழுது ரசூலல்லாஹ் இன்று உட்கார்ந்து தொழுகின்றார்களே, கால் வீங்க வீங்க நின்று தொழுதார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து தொழுகின்றார்களே. ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஆச்சரியப்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல் ஜுஆ யா அபா ஹுரைரா, அபு ஹுரைரா பசிதான் காரணம், பசியின் காரணத்தினால் நிற்க முடியல. மேலான சிநேகிதர்களே, அந்த பூமியிலே நான் உப்புக்காக வேண்டி பிரச்சனைப்பட்டால், ரசூலுல்லா பட்டினியிலே இருந்த ஊர் அல்லவா, ரசூலுல்லா பசியின் கொடுமையால் திரிந்தது, வேறுத்து வடிந்து திரிந்தார்களே, வீட்டிலிருந்து காலையிலே தாவாவுக்காக வேண்டி வெளியாகி செல்வார்கள். மாலையிலே திரும்பி வரக்கூடிய நேரத்திலே வியர்வை வியர்வையினுடைய நிலைமையிலே, முகத்திலே புழுதி படிந்த நிலைமையிலே, காபிர்கள் காரி துப்பின காரர்களுடன் தலை விரி கோலமாக ரசூலுல்லா வீடு திரும்புவார்களே, அந்த பூமிக்கு அல்லாஹ் என்னை அழைத்தானே, நான் ஏசி வேலை செய்தேன் என்பதற்காக வேண்டி பிரச்சனை பட்டால் நான் யார், என்னுடைய நிலைமை என்ன? அங்கே ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை என்ற ரசூலுல்லாவின் வீடு மேலான சிநேகிதர்களே, ஒருவருக்கு நிம்மதியாக காலை நீட்டி தூங்க முடியாத வீடு, கஷ்டத்தில் இருந்தார்கள் சஹாபாக்கள், வெயிலிலே கொடுமையிலே கஷ்டப்பட்டார்கள். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டப்பட்ட இடம், ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு கஷ்டப்பட்ட இடம், சஹாபாக்கள் கொடுமை செய்யப்பட்ட இடம், பொறுமையை கண்ட இடம், எனக்கு பொறுமைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தானே. பொறுமையாளவர்களுக்கு அல்லாஹ்வின் மையம் கிடைக்கின்றது. இதற்கு அல்லாஹ் இங்கே என்னை அழைத்து, அந்த புனிதமான இடத்துக்கு என்னை அழைத்து, பொறுமையின் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கு தந்தானே என்று நினைத்து நன்றி செலுத்துவதா, அதற்காக வேண்டி பிரச்சனைப்படுவதா? மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, தவறு செய்வார்கள், தவறை நான் விட்டு கொடுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல முறையிலே கொடுப்பான். நான் ஏசினதனால் என்னுடைய ரூம் சரியாக போறதல்ல, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ் தந்திருக்கின்றான், என்னுடைய ஹஜ்ஜை பாதுகாப்பது தான் எனக்கு முக்கியம், இதற்கு தான் நான் வந்தேன், இதற்காக வேண்டித்தான் நான் வந்தேன். எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, முதலில் ஹஜ்ஜிலே பாதுகாக்க வேண்டியது நாவை, உள்ளத்தை, என்னுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொல்லட்டும், யாரால் என்ன நடந்து நடக்கட்டும், எனக்கு பிரச்சனை வரட்டும், யாரும் என்னை மதிக்காமல் இருக்கலாம், நான் ஊரிலே பெரியவராக இருக்கலாம், ஊரிலே பதிப்புக்குரியவராக இருக்கலாம், யாரோ ஏதாவது சொல்லிவிட்டார்கள் அல்லது என்னை கொஞ்சம் தள்ளிவிட்டார்கள், என்னை இழுத்து வீசிவிட்டார்கள் என்பதனால் நான் கோபப்படுவதல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய களத்திலே துணியை போட்டு முறுக்கின அபூஜஹல் இன்றில்லையே. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே போன நேரத்திலே அழுக்கடைந்த ஒட்டக குடலை என்னுடைய களத்திலே போடுவதற்கு இன்று யார் இருக்கின்றார்கள்? யாருமே இல்லையே. எனவே எனக்கு கஷ்டம் வருவதற்கு இதுதான் இருக்கின்றது. ஏதோ யாரோ தள்ளிவிடுவார்கள், யாரோ என்னை கணக்கெடுக்க மாட்டார்கள், யாராவது என்னை தேவையில்லாத மாதிரி ஒரு வார்த்தையை பேசிவிடுவார், அதனால் நான் யாரு தெரியுமா, ஊர்ல வந்து என்னை பத்தி கேட்டுக்கொள்ளுங்க என்ற வார்த்தைகளை பாவிக்காமல் அல்லாவுக்காகவே நான் பொறுத்து கொண்டேன் என்றால் என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறுமே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் இருக்கின்றதே, அதற்கு சொர்க்கத்தை தவிர வேற எந்த கூலியும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் ஹஜ்ஜுக்கு போகின்றேனா, ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இதுதான் என்னுடைய குறிக்கோளே தவிர, அங்கே ரூம் கிடைக்க வேண்டும், அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்றதல்ல. எனவே என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது என்னுடைய நீயத்தை சீராக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்னுடைய நாவையும் உடம்பு உறுப்புகளையும் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், என்னென்ன நலவுகளை நீங்கள் செய்கின்றீர்களோ அதை அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான், நன்கு அறிந்திருக்கின்றான். அங்கு எத்தனை தவாப் செய்தாலும் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். இங்கே வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் 100 தவாப் செய்வேன், 250 தவாப் செய்வேன், இத்தனை உம்ரா செய்தேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வமா தஃஅலூ மின் கைர், நீங்கள் என்னென்ன நலவுகளை செய்கின்றீர்களோ யஅலமுஹுல்லாஹ், அல்லாஹ் அதை அறிந்திருக்கின்றான். நான் ஹஜ்ஜிக்கு போய் வந்தேனா, அதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். நான் போய் வந்ததன் பின்னால் என்னுடைய பேருக்கு முன்னால் அல் ஹாஜ் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், வமா தஃஅலூ மின் கைரி அலமுஹுல்லாஹ், நீங்கள் செய்த நலவை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். ஹஜ்ஜிக்கு போய் வந்ததன் பின்னால் எனக்கு அல் ஹாஜ் என்று யாரும் சொல்லவில்லையே, ஹாஜ் யார் என்று கூப்பிடவில்லை என்று கோபித்துக் கொள்வதா? அல்லது ஹஜ்ஜுக்கு போய் வந்ததன் பின்னால் வீட்டு கேட்ல அல்ஹாஜ் போட்டு தன்னுடைய பேரை அடிக்கிறதா? விசிட்டிங் கார்டில் அல்ஹாஜ், திருமண கார்டில் அல்ஹாஜ், எல்லா இடத்திலையும் இவருடைய பேர் அல்ஹாஜ் என்று வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறதா? மேலான சிநேகிதர்களை, இந்த பட்டம் தேவையில்லை. நான் தொழுவதால் என்னுடைய பேருக்கு முன்னால் தொழக்கூடியன் என்பதை கேட்லி அடித்திருக்கின்றேனா? நான் நோன்பு நோட்பதால் என்னுடைய கேட்லே நான் நோன்பு நோக்கக்கூடியவன் என்று அடித்திருக்கின்றேனா? நான் ஜகாத் கொடுப்பதால் முசக்கி என்பதாக அடித்திருக்கின்றேனா? உம்ராவுக்கு போய் வந்தால் என்ன செய்வதா? ஹஜ்ஜும் கடமை, பரதான கடமை, உம்ராவும் பரதான கடமை. உம்ராவுக்கு போய் வந்தால் என்ன பெயர் வைப்பது? உம்ராவுக்கு போய் வந்தால் என்ன பெயர் சொல்லி கூப்பிடுவது? ஹஜ்ஜுக்கு போய் வந்தால் ஹாஜ். மேலான சிநேகிதர்கள், ஒரு கடமையை செய்கின்றேன், மக்கள் அல் ஹாஜ் என்று சொல்லட்டும் சொல்லாமல் இருக்கட்டும், அது என்னுடைய உள்ளத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடாது. மேலான சிநேகிதர்களே, பலர்கள் கோபித்துக் கொள்கின்றார்கள், நான் ஹஜ்ஜிக்கு போய் வந்தும் எனக்கு அல்ஹா சொல்லவில்லை. திருமண கார் கொடுக்கக்கூடிய நேரத்திலே, அழைப்பிதழ்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே, இவற்ற பேருக்கு முன்னால் அல் ஹாஜ் போடுவது தவறுதலாகி மிஸ்டர் என்று போடப்பட்டிருக்கின்றது, அல்லது ஜனாப் என்று போட்டு கொடுக்கப்பட்டதனால் அந்த சாப்பாட்டுக்கு போகாத எத்தனை முஸ்லிம்கள் இருக்கின்றார். கோபித்துக் கொள்கின்றார், எனக்கு அல் ஹாஜ் சொல்லவில்லை, என்னுடைய பேருக்கு முன்னால் அல் ஹாஜ் போடவில்லை. மேலான சிநேகிதர்களே, ஒரு திருமணம் பேச்சுவார்த்தை நடக்கின்றது, பேச்சுவார்த்தை நடந்து திருமணம் எப்ப நடக்க வேண்டும், அந்த மாப்பிள்ள பெண்ணை பார்த்துட்டாங்க, டேட்டும் முடிவு செய்யப்பட்டது. ஒரு பக்கத்தால கார்டு அடிக்கிறாங்க, அந்த கார்டுல மறுபக்கத்தில் உள்ள மாமனாருடைய பேருக்கு முன்னால் அல் ஹாஜ் என்ற பெயரை போடுவதற்கு தவறிவிட்டார். கல்யாண பேச்சுவார்த்தை நீங்க ஹாஜி யாரா இல்லையான்னு கேட்கிறான், அது சொல்லுதா இல்லையான்னு கூட கேட்கறது இல்ல. மாப்பிள்ள தொழுறாரா இல்லையான்னு கூட கல்யாண பேச்சுவார்த்தையில கேட்கறது இல்ல. அப்ப ஹாஜி மாப்பிள்ளோட வாப்பா தொழுறாரா இல்லையா விட்டு அல்ஹாஜ் கேட்பாங்களா இல்லையா? கேட்கவே மாட்டாங்களே. தவறுதலாக அல்ஹாஜ் போடுறது விடுபட்டுடுது, டேட் முடிவு செய்யப்பட்டுடுது, ஹால் முடிவு செய்யப்பட்டுடுது, காடு மடிக்கப்பட்டுடுது, அல்ஹாஜ் என்ற வார்த்தை விடுபட்ட ஒரே காரணத்தினால் அந்த திருமணம் முறிந்தது. மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜில் என்ன பிரயோஜனம்? யாருக்காகவே நீ ஹஜ்ஜி நடக்குது? என்னை அல்லாஹ் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் கடமையாக்கின் ஒரு கடமையை நான் நிறைவேற்றி வருகின்றேனே என்பதால் மக்கள் அல்ஹாஜ் என்று கூப்பிடலாம், கூப்பிடாமல் இருக்கலாம். நாளை மர்மையுடைய நாளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹாஜ் என்ற ஹாஜிகளின் பட்டியலிலே அல்லாஹ் என்னை சேர்க்க வேண்டும். மக்கள் எல்லோரும் ஹாஜியார் ஹாஜியார் என்று கூப்பிடலாம். கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் யார் ஹாஜி என்று கேட்டால் நான் அதிலே இருப்பேனா, நான் அதிலே அடங்குவேனா, என்னுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா யாருக்கு தெரியும்? எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, அது பெரும் பாக்கியம். அதிலே ஆதரவு வைக்க வேண்டியது அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை காரணமாக வைத்து என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டுமே என்பது தான் ஆதரவாக இருக்க வேண்டும். என்னுடைய பேருக்கு முன்னால் அல் ஹாஜ் என்று போட்டு நான் ஹாஜியார் என்பதை காட்டுவதை விட, நான் ஒரு முஸ்லிம், நான் பின்பற்றுவது ரசூலுல்லா, என்னுடைய வாழ்க்கையில் இருப்பது ரசூலுல்லாவின் சுன்னா என்பதை காட்டுவது கடமையாக இருக்கின்றது. துலுபவர் துலக்கூடியவர் என்று பேர் அடிக்க மாட்டார், நோம்பு நோட்ட கூடியவர் நோம்பு நோட்ட கூடியவர் என்று பேர் அடிக்க மாட்டார், ஆனா ஹாஜியார் மட்டும் ஹாஜியார் என்று அடித்துக் கொள்வார். மேலான சிநேகிதர்களே, அதைவிட கடமை என்ன தெரியுமா? நான் ஒரு முஸ்லிம், என்னுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும்? ரசூலுல்லாவின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நான் ரசூலுல்லாவுக்கு பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன், நான் சொல்லுகின்றேன் இதோ இவ்வாறு தான் ரசூலுல்லா இருந்தார்கள், நான் ஒழுங்காக ரசூலுல்லாவை காட்டவில்லையே, நான் ஒரு முஸ்லிம் என்பதை காட்டுவதற்கு தயங்குகின்றேனே, பஸ்லே ஏறிவிட்டால் தொப்பியை கட்டி சாக்கில போட்டுக் கொள்றேனே, அதற்கு ரசூலுல்லாவின் அந்த தாடியை வைக்கிறது கூச்சமாக இருக்கின்றது, ஒபீஸ் உள்ள பெண்கள் கிண்டல் அடிப்பார்கள் என்பதனால் அந்த ரசூலுல்லா மட்டுமல்ல 124,000 நபிமார்களுடைய சுண்ணத்தான் அந்த தாடியை நான் வலித்து தானிலே எரிந்து விடுகின்றேனே, நான் எவ்வாறு ஹாஜியார் என்பதை மட்டும் சுமந்து கொள்வது? அல்லது நான் எவ்வாறு ரசூலுல்லாவை பற்றி யாராவது படம் நடித்து விட்டால், நான் தாடியும் இல்லாம ரசூலுல்லாவோட சுன்னத்தும் இல்லாம நான் எவ்வாறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடுவது, எவ்வாறு ஈடுபடுவது? நானே அந்த ரசூலுல்லாவின் வாழ்க்கையிலே கார்ட்டூன் வரைஞ்சு காட்டுறேனே, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னவர், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னவர் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை நான் காட்டாமல் நானே படம் நடித்துக் கொண்டிருக்கின்றேனே, அடுத்தவன் நடித்தால் என்ன நடக்கப் போகின்றது? நான் தானே முன்மாதிரியாக இருந்து நடித்து காட்டினேன், என்னுடைய பெண்களை நான் எவ்வாறு நடித்து காட்டிக் கொண்டிருக்கின்றேன்? ஒரு சஹாபியா பெண்ணை போன்றா பாதையிலே அழைத்து செல்கின்றேன், அல்லது ஒரு பட நடிகையை போன்றா எவ்வாறு அழைத்து செல்கின்றேன்? முதலில் நான் ஒரு முஸ்லிம் என்பதை காட்டுவது தான் என்னுடைய கடமையாக இருக்கின்றது. நான் சரியான முஸ்லிம் என்பதாக ஒவ்வொரு முஸ்லிமும் காட்டினால் அருமை ரசூலுல்லாஹ் இவ்வாறு தான் உண்மையானவர், ஏமாற்றம் இல்லாதவர், பொய் சொல்லாதவர், மக்களை ஏமாற்றாதவர் என்பதை நான் ஒவ்வொருவரும் காட்டினேன் என்று சொன்னால், ஒவ்வொருவரும் நான் என்பதாக நினைத்து காட்டினால் யாருமே அந்த ரசூலுல்லாவுக்கு எதிராக பேனா தூக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் அவ்வாறு இருந்தார்கள், சஹாபாக்கள் அவ்வாறு இருந்தார்கள். எந்த சஹாபியும் ரசூலுல்லாவின் வாழ்க்கைக்கு மாற்றமாக செய்வதற்கு துணியவில்லை. எல்லா சஹாபாக்களும் ஒரே மாதிரி இருந்தார்கள். சொல்வார்கள், அந்நிய தூதர்கள் வரக்கூடிய நேரத்திலே, மன் மின்கும் முஹம்மத், உங்கள்ல முஹம்மத் யார் என்று கேட்பார்கள். எல்லோரும் ஒரே மாதிரி, ஏன் ரசூலுல்லாவின் கலிமாவை நான் சொல்லி இருக்கின்றேனே, ரசூலுல்லாவை என்னுடைய தூதராக நான் ஏற்றுக் கொண்டிருக்கின்றேனே, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கின்றானே. எனவே சஹாபாக்கள் பூர்த்தியாக எடுத்தார்கள். எனவே எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் யார், சஹாபாக்கள் யார் என்று வெளியால் வரக்கூடிய ஒருத்தருக்கு தெரியாது. எத்தனையோ சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே சொல்கின்றார்கள், நாம் இஸ்லாத்துக்கு வந்து வரக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹை சந்திக்க போகக்கூடிய நேரத்திலே யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இன்று இமாமுக்கும் மாமுமுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும், இமாமுக்கும் மாமுமுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும். இமாம் பூர்த்தியான சுன்னத்தோட இருப்பாரு, மாமுங்கள் என்றால் அந்த சுன்னத் இல்லாமல் இருப்பாங்க. ஆனா சஹாபாக்கள் அவ்வாறு இருக்கல்ல, ஹதரத்து ரசூலுல்லாஹ் எவ்வாறு இருந்தார்களோ அதே கோலத்தில் இருந்தார்கள், அதே நடை, அதே உடை, அதே பாவனை. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி சொல்லப்படுகின்றது, ஹதரத்து ரசூலுல்லாஹ் நடந்து போவார்கள் என்றா ரசூலுல்லாட கால் பாதம் எந்த இடத்துல பட்டுச்சோ அதே இடத்துல தன்னுடைய காலை வச்சு நடப்பாங்க. ஒரு சந்தர்ப்பம் ரசூலுல்லாஹ் ஒரு மரக்கிளைக்கு கீழாக குனிந்து செல்கின்றார்கள். இந்த சஹாபி மரக்கிளை இருக்கல்ல, இந்த ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்திலே கிளை இருக்கக்கூடிய நேரத்திலே இதற்கு கீழால் குனிந்து சென்றார்களே என்பதனால் குனிந்து சென்றார். அதற்காக இனி குனிந்து சென்றார்கள். ஒரு சந்தர்ப்பம் உட்கார்ந்து எழும்புகின்றார்கள். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன் கேட்கப்பட்டு, ஏ அமர்ந்தீங்க, ஏ உட்கார்ந்தீங்க? ஒரு சந்தர்ப்பம் நான் ரசூலுல்லாவுடன் இருந்தேன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிவாசல் தேவைக்காக வேண்டி இந்த இடத்திலே உட்கார்ந்து எழுப்பினார்கள், எனக்கு அந்த தேவையில்லை, ஆனால் ரசூலுல்லாஹ் இங்கு குந்தினார்களே நானும் குந்துகின்றேன். மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, இது சஹாபாக்கள் ஓவராய் செஞ்சதா இன்றுதானே? அதெல்லாம் சுன்னத் இல்ல, இபாதத்துல மட்டும்தான் சுன்னத், அதெல்லாம் சுன்னத் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈச்ச பழம் எவ்வாறு சுன்னத்தாயிச்சு, ஈச்ச பழம் எவ்வாறு சுன்னத்தாயிச்சு? ரமலானுடைய காலத்துல அதுக்குத்தானே பெரிய செலவழப்பு, அது பல வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரோமே. ரசூலுல்லாவினுடைய உடை விளங்கமான விஷயங்கள், தாடி உடை விஷயங்கள், உடை அலங்காரங்கள், இவைகள் சுன்னத் இல்லை என்றால் ஈச்ச பழம் மட்டும் எவ்வாறு சுன்னத்தாயிச்சு? மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, அன்பிருந்தால் அனைத்துமே சுன்னத்தாக மதிப்பார். அவர் தான் ஒரு உண்மையான முஸ்லீமாக இருப்பார். அவருடைய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்க்கை அனைத்தும் ரசூலுல்லாவை போன்றிருக்கும். முஸ்லிம்கள் எல்லோருமே இவ்வாறு இருந்தார்கள் என்றால் மேலான சிநேகிதர்களே, யாருக்கும் முஸ்லிம்களுக்கு எதிராக, ரசூலுல்லாவுக்கு எதிராக படம் நடிப்பதல்ல, பேனையை உயர்த்துவதற்கும் தைரியம் வராது. எனவே மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, நான் ஒரு முஸ்லிம், என்னுடைய கடமை ஹஜ்ரத் ரசூலுல்லாவின் ஒரு பிரதிநிதியாக நான் இருக்கின்றேன். ரசூலுல்லாவை போன்று வாழ்வது தான் என்னுடைய வாழ்க்கை, வாழ்ந்து காட்டுவது தான் என்னுடைய வாழ்க்கை. என்னை பார்த்து பலரும் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையுடன் வாழ்வோமா? மேலான சிநேகிதர்களே, சகோதரர்களே, நான் தான் அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாவை இழிவுபடுத்துவதற்காக வேண்டி ஒரு சரியான முறையிலே எதிர்ப்பு செய்தவன் நானாக கணிக்கப்படுவேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் மன்னிப்பானாக, என்னுடைய பாவங்களை என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றம் குறைகளை மறைத்து விடுவானா, உண்மையான முஸ்லீமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எமக்கு தருவானா? யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, என்னை மன்னித்துக் கொள்வாயாக, உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில இன்பத்தை தருவாயாக, ரசூலுல்லாவின் வாழ்க்கை அல்லாததிலே வெறுப்பையும் கசப்பையும் தந்துடுவாயாக, அந்த ரசூலுல்லாவின் வாழ்க்கையை அமுல்படுத்துவதில் இருக்கக்கூடிய வெக்கத்தை தூரமாக்கிடுவாயாக, அந்த துருப்பாக்கிய நிலைமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, உன்னுடைய பைத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அனைவருக்கும் தருவாயாக, மௌத்துக்கு முன்னால் அந்த இடத்திலே வந்து சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எமக்கு தருவாயாக, உன்னுடைய காபாவை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எமக்கு தருவாயாக, அதை சந்திக்காமல் மௌத்தாவதை விட்டும் பாதுகாப்பாயாக, அதிலே ஹஜ் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக, அந்த ஹஜ்ஜை ஹஜ்ஜுல் மப்ரூரா ஆக்கிக் கொள்வாயாக. இவர்தம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்களோ யா அல்லாஹ், அனைவருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்வாயாக, ஹஜ்ஜுல் மப்ரூரா ஆக்கிடுவாயாக, எமக்கும் அந்த சந்தர்ப்பத்தை தந்திருவாயாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures visit slhub.com.